இருந்து நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கராதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் FM 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.co.nz இணையதளத்திலும் செவிமடுக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் நேர்களே, இன்று 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2017, ஹேவிளம்பி 19, ஜில்ஹாபிதா 11, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையான இன்று புத்துணர்வுடனும் புன்னகையுடனும் இனிதாக எல்லோருக்கும் அமையட்டும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேர்களே, இன்றைய நமது சங்கநாதத்தை குரலுடன் சேர்ந்து அதன் பொருள் விளக்கத்தோடு ஆரம்பிப்போம். குரலை அடுத்து நமது இன்றைய நிகழ்ச்சிகள் தொடரும்.
உள்ளியது எல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி ஏனின், உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால்
ஒருவன் கோபத்தை தன் மனதாலும் நினைக்காதவனாக இருந்தால் நினைத்த நன்மைகள் அனைத்தும் அவன் ஒருங்கே பெறுவான்.
நமது மக்கள் பண்டைய காலத்தையும் வரலாற்றையும் மறந்தே விட்டார்கள். நமது மக்களுக்காக இவற்றை தேடி ஒருங்கிணைத்து நமக்காக அளிப்பதற்கு மற்ற மகிழ்ச்சியுடன் நன்றி கூறுவோம் ஜானகி பாஸ்கரன் அவர்களுக்கு. ஆமாம், ஜானகி பாஸ்கரன் அவர்களின் நடுகளின் மகிமை பற்றி கூறுகின்றார், கேட்போம்.
வணக்கம். இன்று நடுகளின் மகிமை பற்றி பார்ப்போம். உலகில் கொடியது வறுமை, அதனிலும் கொடியது போர். பல போர்களை தடுக்கலாம், ஒரு சில போரை தடுக்க முடியாது என்று சரித்திர வல்லுநர்கள் கூறுகிறார்கள். போரில் காயப்படுவது புகழுக்குரிய காயமாகும், அது புண்ணல்ல, அது புகழின் கண்ணே என்றோ. இவ்வுலகில் கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் புகழுடம்பை அடைய முடியாது. நாட்டுக்காக உயிர் விடுபவர்கள் மாவீரர்கள். நாம் மாவீரர்களை மதிக்க வேண்டும். அவர்கள் தெய்வம் ஆகிறார்கள். அவர்களில் சிலருக்கு கோயில் அமைக்கிறார்கள். இதனால்தான் ஹவியரசு கண்ணதாசன் அச்சம் என்பது மடமையடா என்று தொடங்கி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் ஜார். மாபெரும் வீரர் மானங்காப்போர் சரித்திரந்தனிலே நிற்கின்றார் என்று முடித்தார். இவ்வுலகில் பிறந்து வாழ்ந்து இறந்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் பெரியது. போர் வீரர்கள், விஞ்ஞானிகள், அரசியல்வாதிகள், எழுத்தாளர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள், ஞானிகள் ஆகியோர் பலருக்கு முன்னோடியாக இருந்தாலும் மானங்காக்கும் மாபெரும் வீரர்கள் சரித்திரத்தில் தனியிடம் பெறுகிறார்கள். பண்டை காலத்தில் இறந்த வீரர்களுக்கு கல்லட்டு வழிபட்டனர். மக்கள் நடுகற்களை வெறும் கல்லாக மட்டும் காணாது தெய்வமாக போற்றி வழிபடும் மரபையும் பின்பற்றியபடியால் கவியரசு கண்ணதாசன் மாபெரும் வீரர் மானங்காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் என்றார். கல்வெட்டியல் என்ற தனிப்பிரிவு உருவாக மூல காரணமாக அமைந்தவை நடுகற்களாகும். நடுகற்கள் நடுக்கும் முறை பற்றி தொல்காப்பியம், வெண்பா மாலை போன்ற இலக்கண நூல்கள் தெளிவாக கூறுகின்றன. முதலில் சிறந்த தகுந்த கல்லுள்ள இடத்துக்கு சென்று நடுகற்கள் செதுக்க, எழுத்து பொறிக்க பொருத்தமான கல்லை தெரிவு செய்ய வேண்டும். அதன்பின் அந்த கல்லுக்கு மாலை, மலர், மது அளித்து புகையுண்டாக்கி மணியொலி எழுப்பி இறந்த வீரனுக்கு தக்க கல்லை தெரிவு செய்தனர் என பறைசாற்றுவர். தேர்ந்தெடுத்த கல்லை நீரால் கழுவுவர். அதன்பின் மஞ்சள் தண்ணீரில் போட்டு நீராட்டுவர். நீராட்டிய கல்லுக்கு பலி கொடுத்து விழா எடுப்பார்கள். இந்த நேரத்தில் இறந்த வீரனுக்கு உருவமும் பேரும் பொறிப்பார்கள். நடப்பட்ட கல்லுக்கு கோயில் அமைத்தலே பெரும்படை எனப்படும். இறந்த வீரனை கடவுளாகவே கொண்டு வழிபாடு செய்துள்ளனர். கட்டிய கோயிலுக்கு ஆண்டுதோறும் விழா எடுப்பர். நடுகல்லின் முன்பு சூளமும் கத்தியும் காணப்படும். வீரனுக்கு முன் சுடுமன் குதிரை நிற்கும். பொதுவாக வீரனுக்கு நெருங்கிய தொடர்புடையோர் நடுகள் எடுத்தார்கள். போரில் இருந்த வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுகற்களே அதிகமாக கிடைத்துள்ளன. நடுகற்கள் தமிழர்கள் வரலாற்றையும் பண்பாட்டினையும் வெளிக்காட்டும் ஆவணமாக திகழ்கின்றன. நன்றி, வணக்கம்.
அருமையான தேடல். இதற்காகவே கவியரசு கண்ணதாசனின் அச்சம் என்பது மடமையடால் பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது, கேளுங்கள். நேர்களே, அடுத்து நம்மளுடன் இணைபவர் லாவணியா அவர்கள். நாம் வானில் வானவில்லை கண்டு என்ன நினைப்போம்? ஆஹா, எவ்வளவு அழகாக உள்ளது, எத்தனை வர்ணங்கள் என்றுதான் நினைப்போம். அது மட்டுமல்ல, அதற்குள்ளே இத்தனை அர்த்தங்கள் உள்ளதா என்று வியக்கத்தக்கவாறு கூறுகிறார் லாவணி அவர்கள். இதோ உங்களுக்காக.
நம் முன்னோர்கள் பண்டைய தமிழர்கள் வானத்தையே தன் வீட்டின் மேற்கூரையாக கொண்டவர்கள். வானத்தில் நாள்தோறும் நிகழ்கின்ற வானவியல் நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் கூர்ந்து கவனித்து வானவியல் தொடர்பான சிந்தனைகளை இவ்வுலகுக்கு எடுத்து தந்தவர்கள். தமிழகத்தில் வானவியல் துறையில் சிறந்து விளங்கிய பலர் வாழ்ந்தனர் என்பதை கணியன் பூங்குன்றனார், கனி மேதாவிய முதலிய பெயர்களை சான்றுகள் பகிர்கின்ற ஸ்லேட்டர் என்னும் வானவியல் அறிஞர் தமிழருடைய வான நூல் கணித முறையை வழக்கிலும் எல்லா கணிதங்களிலும் சிறப்பானது என்று கருதுக்கத்தக்கது. நற்றினை பாடலில் உலக உயிர்கள் ஞாயிற்றின் கதிர்களால் உயிர் வாழ்கின்றன, இல்லையேல் இவ்வுலகம் பனி மண்டிய உலகம் அழிவு ஏற்படும் என்ற உண்மை புலப்பட்டு நிற்கிறது. மேலும் நற்றினை பாடலொன்று ஞாயிற்று இருளை போக்க அதன் உட்பகுதி நெருப்பினால் எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் அதை சுற்றிலும் ஒளிப்படலம் உள்ளது என்றும் கூறுகிறது. பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் ஏற்தொழிலின் பின்னேதான் சுற்ற வேண்டியிருக்கிறது. எனவே எவ்வளவுதான் துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது என்ற கருத்தை வெளிப்படுத்தும் குரலில் உலகம் தொடர்ச்சியாக சுழன்று கொண்டிருக்கிறது என்ற அறிவியல் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் வெளிப்படுத்துகிறது. வள்ளலால் வழங்கிய அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகளில் வரும் வானவியல் பற்றியும் நாம் இப்பொழுது பார்ப்போம். எண்ணில் அடங்காத அண்டங்களுக்கு நிறைந்த ஒளியை கொடுத்து கொண்டிருக்கிறது அருட்பெரும் ஜோதி. நீரின் மேல் புவியும் புவியின் மேல் மலைகளும் நிலப்பரப்பு இவைகள் அனைத்தும் நெருப்பின் மேல் நிலைத்திருக்கும்படி இயற்கை வகுத்துள்ளது என்ற புவியியல் அறிவை வெளிப்படுத்தியுள்ளார் வள்ளலார். மேலும் அண்ட பெருவெளியில் இருந்து ஒளி அண்டங்களை பார்வையிட்ட தருணத்தில் இந்த மாபெரும் ஒளி அண்டங்கள் எல்லாம் சிறு அணுக்களாக காட்சியளித்தது என்றும் கூறியுள்ளார் வள்ளலார். நவீன விஞ்ஞான மாபெரும் தொலைநோக்கி கருவியை வைத்து மட்டுமே பார்க்கப்படும் இக்காட்சியை மிக எளிமையாக காட்சிப்படுத்தியுள்ளார் வள்ளலார். தமிழர்கள் வானவியல் மிக துல்லியமாக அறிந்து வைத்துள்ளனர் என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்கள் தமிழ் இலக்கியத்தில் கொடிகட்டியிருக்கின்றன. தமிழ் இலக்கியங்கள் மூலமாகவே அரிய புராணங்களும் பல அரிய செய்திகளும் கடன் பெற்று கதைகளாக உலகிற்கு வழங்குகின்றன. இந்த வானவியல் அறிவு மரபும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது நம் தமிழர்களிடம். இந்த மரபை அழியாமல் பார்த்து கொண்டும் வருகின்றனர் சில தமிழர். இவர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளையும் ஆய்வுகளையும் உண்மைகளையும் ஒவ்வொரு காலத்திலும் உலகிற்கு வெளிகொண்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இத்தகைய ஆய்வுகள் உலகிற்கே வழிகாட்டும்படி அமையும் என்பதை தமிழர்களாகிய நாம் எண்ணி பெருமைப்பட வேண்டும் என்று பெருமையுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் லட்சுமி.
வானவியல் அறிவு மரபு கேட்டீர்களா நேர்களே? நமக்காக இந்த தேடலை அளித்த லாவணி அவர்களுக்கு நன்றிகள். அருமை ஆய்வுகள் தொடரட்டும். நேர்களே, அடுத்து தொடர்வது வாராவாரம் நமக்காக அளிக்கும் மேர்வின் கான்சென்ட்ரேட் அவர்களின் படித்ததில் சுவைத்தது.
படித்ததில் சுவைத்தது. இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து எல்லை மீறாதீர்கள் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. மக்கள் எல்லா விஷயத்தையும் தலைகீழாகத்தான் செய்வார்கள். முதலில் நிறைய பொருள் சேர்ப்பார்கள், பின் அதை வைத்து என்ன வாங்கலாம் என்று கணக்கு போடுவார்கள், வாங்கியதை வைத்து எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் யார், உங்கள் சந்தோஷம் எது, அதை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற வரிசையில்தான் உங்கள் முயற்சி இருக்க வேண்டும். நிச்சயமில்லாத இந்த உலகை எப்படி அணுகுவது? பற்றில்லாமல் இருங்கள். ஏதாவது ஒரு வேலையை செய்யப்போனால் அந்த வேலை மீது மட்டும் கவனமாக இருங்கள். அந்த வேலையால் கிடைக்கப் போகும் பலனை பற்றிய எண்ணத்துக்கு சிறிதளவும் இடம் தராதீர்கள். எந்த தொழிலையும் துணிந்து செய்யுங்கள், எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ளுங்கள். ஆனால் முடிவை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருங்கள். ஏதாவது ஒரு போட்டியில் தப்பித்தவரை ஜெயித்தீர்கள் என்றால் அது உங்கள் அதிர்ஷ்டம். தோற்றீர்கள் என்றால் ஒன்றும் குடிமூழ்கி போகவில்லை, பரவாயில்லை என்று இருந்துவிடுங்கள். எவ்வளவு ஜெயித்தோம், எவ்வளவு லாபம், இந்த வேலையை செய்ததற்காக எனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்பதையே யோசித்துக் கொண்டு இருக்காதீர்கள். ஒரு வேலையை செய்வதில் உங்கள் சுவாரஸ்யத்துக்காக மட்டும் அந்த வேலையை செய்யுங்கள். வேலையை செய்யும் கணத்தில் மகிழ்ச்சியுடன் இருங்கள். இரண்டாவது, எல்லா முடிவுகளையும் ஒப்புக்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்கவில்லை என்றால் அது நடக்காது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருங்கள். உங்களுடைய சௌகரிய எல்லைக்குள்ளே இருக்கும் போது உலகம் என்பதே மிக பாதுகாப்பான, எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நிகழும் இடம் என்ற ஒரு மாயத் தோற்றத்தில் இருப்பீர்கள். உண்மையில் உலகம் முழுவதும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நிச்சயமில்லாத விஷயங்கள் நிகழும் இடமாக மட்டுமே இருக்கிறது. நித்தியத்திற்கும் நிரந்தரத்திற்கும் ஆசைப்பட்டீர்கள் என்றால் ஏமாற்றத்திற்கும் மனச்சோர்வுக்கும் ஆளாவீர்கள். கண்ணை திறந்து வையுங்கள். உலகம் என்றும் மாறிக்கொண்டே இருக்கும் ஓரிடம். எல்லா விஷயத்திலும் சரியாகவும் சரியில்லாமலும் நடந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே என்ன நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் உணர்ச்சி மேலிட்ட எண்ணங்கள்தான். எதிர்பார்ப்பும் அதைத் தொடர்ந்து உணர்ச்சி மேலிட்ட நிகழ்வுகளும் உங்கள் இதயத்தை பட்டாம்பூச்சியாக சிறடிக்க செய்யட்டும். சுவாரஸ்யமற்ற விஷயங்களில் நமக்கு அக்கறை இல்லை என்று விட்டுவிடுங்கள். சில சமயங்களில் வேகமாக முடிவெடுத்துவிட்டு அசிரத்தையாகவும் முட்டாள்தனமாகவும் சகோதரிய எல்லைகளை தாண்டாதீர்கள். சவால்களை எதிர்கொள்வதென்பது சுவாரஸ்யமான அனுபவம்தான், ஆனால் கவனம் மிகவும் அவசியம். ஆகவே சௌகரிய எல்லையை துணிந்து தாண்டுகிறோம் என்று முடிவெடுக்கும் போதே சவால்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலும் உடல் வலிமையிலும் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை ஒரு கணம் யோசித்துக் கொள்ளுங்கள். சுவாரஸ்யமாக இருக்கிறது என்பதற்காக எல்லை மீறாதீர்கள். இனி எல்லாம் சுகமே. மக்கள் எல்லா விஷயத்தையும் தலைகீழாகத்தான் செய்வார்கள். முதலில் நிறைய பொருள் சேர்ப்பார்கள், பின் அதை வைத்து என்ன வாங்கலாம் என்று கணக்கு போடுவார்கள், வாங்கியதை வைத்து எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் உண்மையில் நீங்கள் யார், உங்கள் சந்தோஷம் எது, அதை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற வரிசையில்தான் உங்கள் முயற்சி இருக்க வேண்டும். இதுவரையில் நீங்கள் கேட்டது படித்ததில் சுவைத்தது.
நன்றி மேவின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். நேர்களே, உங்களுக்காக அடுத்து தொடர்வது ஒரு சில பழமொழிகள். அறிவாளிகளின் எழுத்துக்கள் தான் நமது சந்ததிகள் திருட முடியாத சொத்து. இதயத்தில் ஒரு வலி இருப்பதை விட எலும்பில் ஒரு வலி இருப்பது மேல். ஒவ்வொரு மலையும் பள்ளத்தாக்கை கொண்டுள்ளது. உழைப்பும் நேர்மையும் வெற்றி பெறச் செய்யும் பேராயுதங்கள். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. ஆண்டவனின் கோபத்தை எடை போடலாம், அருளை எடை போட முடியாது. அண்டத்தையே சுமக்கின்றவனுக்கு சுண்டங்காய் என்ன பாரம்? வாழ்க்கை வாழ்வதில் இல்லை, நம் விருப்பத்தில் இருக்கிறது. அருமை அறியாதவன் வீட்டுக்கு போனால் பெருமை குறைந்து போகும். நன்றி, வணக்கம். நேர்களே, தொடர்வது கேசி துறையவர்களின் உலக வளம்.
உலக வளம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகைக்கு பின்னர் அமெரிக்கா ரஷ்யா இரு நாடுகளிடையே நிலவும் பகைமை மறைந்து புதிய உறவுகள் துளிர்க்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் நிலைமை தற்போது அடிதலையாக மாறிவிட்டதாக அமெரிக்க விவகார செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். 755 அமெரிக்க ராஜதந்திரிகளை திருப்பி அனுப்பும் ரஷ்ய அதிபரின் செய்தி வாஷிங்டனுக்கு புதிய எச்சரிக்கையாகும். அவ்வளவு இலகுவாக ரஷ்யாவுடன் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள முடியாது என்ற சமிக்ஞைகளையும் அவர் கொடுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் தென்னமெரிக்கா கண்டத்தில் அமெரிக்காவுக்கும் வெனிசூலாவுக்கும் இருந்த பழைய பகை மேலும் ஒரு சுற்று பெறுத்திருக்கின்றது. வெனிசுலாவில் நடைபெற்ற தேர்தல் செல்லுபடியாகாது அந்த நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகள் வருவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது தெரிந்ததே. இப்போது அமெரிக்காவின் கோரிக்கைகளை அனைத்தையும் வெனிசுலா அதிபர் நிக்கோலாய் மருடோ தூக்கி குப்பையில் வீசியிருக்கின்றார். அமெரிக்காவின் சக்கரவர்த்தித்தனமான எண்ணங்கள் அமெரிக்காவுக்கு உரியவை, அதை ஏற்க வேண்டிய தேவை வெனிசுலா என்கின்ற நாட்டுக்கு கிடையாது. நான் இந்த நாட்டின் சுதந்திரமாக தேர்வு செய்யப்பட்ட அதிபர், அமெரிக்காவின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிபர் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வெறும் 3 மில்லியன் மக்களே வாக்களித்துள்ளனர் நேற்று முன்தினம் நடந்த வாக்களிப்பில். ஆனால் வெனிசுலா அதிபரோ 8 மில்லியன் என்று பொய் கூறியிருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது. தேர்தல் சாவடிகள் அனைத்தையும் சேட்டலைட் மூலமாக கண்காணிக்க அமெரிக்காவால் முடியும் என்பது தெரிந்ததே. மறுபுறம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பது போல 2 எதிரணி தலைவர்களை வெனிசுலா அதிபர் கைது செய்திருக்கின்றார். வீடுகளில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட இவர்கள் தற்போது இராணுவ சிறை கொட்டடிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஏற்கனவே ஆர்ப்பாட்டங்களுக்கு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவரை தென்னமெரிக்காவில் உள்ள ஹிட்லர் என்றும் அவருக்கான சிறை கொட்டடி தயாராகிறது என்றும் கூறியிருந்தார். நேற்று நள்ளிரவு உளவு பிரிவு அறிக்கைகளின்படி மோசமான கலவரங்களை தூண்டினார்கள் என்ற குற்றத்தின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரான லியோ போல்டோ லோபாஸ் மற்றும் அன்டோனியோ லெடங்மா ஆகிய இருவரும் கைதானதாக அவர்களுடைய குடும்பத்தினர் தெரிவித்தனர். மறுபுறம் அமெரிக்காவின் புதிய FBI போலீஸ் பிரிவு தலைவராக புகழ்பெற்ற சட்டத்திரணி கிறிஸ்டோபர் வாரியை நியமிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க செனட்டில் இதற்கான பெரும்பான்மை கிடைத்துள்ளது. அமெரிக்க அதிபரால் பதவி விலத்தப்பட்ட முன்னாள் FBI தலைவர் ஜேம்ஸ் கொமியின் இடத்திற்கு இவர் நியமிக்கப்பட வேண்டும் என அதிபர் சுட்டிக்காட்டியிருந்தார். செனட்டில் ரிப்பப்ளிகன் டெமோக்ராட் ஆகிய இரு கட்சிகளும் இவரை ஆதரித்துள்ளன. ஒபாமா நிர்வாகத்தில் நீதியமைச்சராக பணியாற்றிய ஏரிக் ஹோலர், கலே யாட்டஸ் ஆகிய இருவரும் டெமோக்ராட் கட்சியை சேர்ந்த போதும் இவருடைய தேர்வை வரவேற்று வாக்களித்துள்ளனர். சட்டவாட்சி பற்றிய போதிய விளக்கம் இல்லாமல், நிர்வாக நியமங்கள் தெரியாமல் குடும்ப கூத்தாடும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் குடும்பத்தினருக்கு இவர் சட்டரீதியான வழிகாட்டல்களை வழங்க வளைப்பிருப்பதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவை மிக நெருக்கடியான பொறிக்கிடங்கு நோக்கி டிரம்ப் நிர்வாகம் நகர்த்துவதாக கருத்துக்கள் உயர்வடையும் நிலையில் இந்த நியமனம் இடம்பெற்றிருப்பது கவனிக்கத்தக்கது. அதேவேளை வடகொரியா என்ற நாடு தமது நண்பன் அல்ல என்று அமெரிக்க வெளிநாட்டு அமைச்சர் ரெக்ஸ் டில்லர்சன் தெரிவித்திருக்கின்றார். வடகொரிய சர்வாதிகார அரசை வீழ்த்த அமெரிக்கா முயலும், இல்லாத பட்சத்தில் அதனுடன் ஒரு போரை ஆரம்பிக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார். வடகொரியா தொடர்பாக பத்திரிகைகளுக்கு வழங்கிய செவ்வியில் இவ்வாறு அவர் கூறியிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோ நாணயத்தை பாவனைப்படுத்தும் 19 நாடுகள் பொருளாதாரத்தில் மூச்செடுக்க முடியாது தடுமாறுவதாக கடந்த 5 வருடங்களாக தொடர் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்தன. இப்போது இந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொருளியல் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டின் முதலாவது காலாண்டில் இந்த ஆண்டின் 2வது காலாண்டு பகுதியில் யூரோசோன் என அழைக்கப்படும் இந்த நாடுகளின் பொருளாதாரம் மேலும் ஒரு சுற்று உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 0.6% இருந்து 2.1% இந்த உயர்வு காணப்பட்டுள்ளது. அதேவேளை வேலை இல்லாதோர் தொகையும் வீழ்ச்சியடைந்து புதிய வேலை வாய்ப்புகள் மலர்ந்துள்ளன. யூரோசோன் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி 2.1% உயர்ந்திருக்கின்றது. அதேவேளை 28 ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கு 2.2% உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. யூரோசோன் நாடுகளில் வேலையில்லா திண்டாட்டத்தில் குறைவு ஏற்பட்டு இப்பொழுது 9.1% அது வீழ்ச்சி கண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டென்மார்க்கிலிருந்து கீசே துறை.
என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தீர்களா? இன்றைய நிகழ்ச்சிகளில் நம்முடன் பங்கு பற்றியவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் பல நிகழ்ச்சிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் அன்புக்குரிய பவித்ரா அசோக்குமார்.
வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு பூக்களுமே
Oh,